சாண்டில்யன் எழுதிய மோகன சிலை. அத்தியாயம் 2. வீரனா பித்தனா. செண்பகமலரை குழலில் சூடி சிறிதே இடையொடித்து சீற்றம் நிரம்பிய கருவிழிகளை கனல் விழிகளாக்கி தன்னை சிறை செய்யும்படி ஆணையிட்ட அந்த சித்தினியின் உத்தரவையோ, அதை அடுத்து தன்னை நோக்கி வாளும் கையுமாக வந்த 10 வீரர்களையோ சிறிதளவும் லட்சியம் செய்யாமலும், கையிலேந்திய சிலையையோ, அத்துடன் இணைத்து நின்ற பாம்பு ரத்தமும் புற்று மண்ணும் ஒட்டிய சிலையையும் அந்த அழகியையும் மாறி மாறி நோக்கினான் சில வினாடிகள். அப்படி அவன் அசட்டையுடன் காலதாமதம் செய்ததால் அவனை நெருங்கிவிட்ட 10 காவலரும் தங்கள் வாட்களின் நுனிகள் அவன் உடலில் படும்படி செய்தும் கூட அவன் நின்ற நிலையிலிருந்து அகலாமல் இடது கையிலிருந்த சிலையிலிருந்து தனது குருவாளை வலது கையால் எடுத்து பாம்பு இரத்தத்தையும் புற்று மண்ணையும் தனது கச்சையில் துடைத்து கொண்டான். நிதானமாக துடைத்த குருவாளை கச்சையில் வயிற்றுக்கு மேலிருந்த உரையில் செருகிவிட்டு இடது கையிலிருந்த தந்த சிலை மீது படிந்திருந்த மண்ணையும் வலது கைகளாலும் அதை ஏந்தி அதன் வேலைப்பாட்டையும் அழகையும் கவனிக்கலானான். அவன் தங்களை பற்றி காட்டிய அசட்டையையும் சிலையை சுத்தப்படுத்துவதில் காட்டிய சிரத்தையையும் கவனித்த 10 காவலரில் தலைவனாக காணப்பட்ட ஒருவன், டேய், 10 வாட்கள் உன்னை தடவி நிற்கின்றன என்று அறிவித்தான் சினம் ததும்பிய குரலில். கையிலிருந்த சிலையிலிருந்து கண்ணை எடுக்காமலே தெரிகிறது என்ற ஒற்றை சொல் பதிலை கூறிய இதயகுமாரன் சிறிது நேரத்திற்கு பிறகு, அரசகுமாரி, இந்த சிலையை தாங்கள் இதற்கு முன்பு பார்த்திருக்கிறீர்களா என்று எதிரே எட்ட நின்றிருந்த அந்த பெண்ணை நோக்கி கேள்வி ஒன்றையும் வீசினான். 10 வீரர்கள் வாளேந்து நின்ற சமயத்தில் அவன் காட்டிய அசட்டையையும் தன்னை கேள்வி கேட்க முயன்ற துணிவையும் கண்ட அரசகுமாரியின் விழிகளில் சீற்றம் சிறிது விலகி வியப்பு குடிக்கொண்டதால், அதை பற்றி உனக்கென்ன என்று வினவினால் வியப்பு துளக்கிய குரலில். காரணம் இருக்கிறது அரசகுமாரி என்று இதயகுமாரன் தன் கையிலிருந்த சிலையை சிறிது தூக்கி அவள் கண்களில் அது நன்றாக படும்படி காட்டியதன்றி உங்களுக்கும் இதற்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது என்றும் கூறி மீண்டும் சிலையை தனக்காக திருப்பி அதை நோக்கிவிட்டு அரசகுமாரியையும் கவனித்தான். அரசகுமாரியின் இடை துவண்ட காரணத்தாலோ என்னவோ அவள் தனது இடையை மேலும் ஒடித்து ஒரு புறமாக சாய்ந்து நிற்கவே பெரும் பிரம்மை பிடித்து கொண்டது இதயகுமாரனை. சந்தேகமே இல்லை, துளி கூட வித்தியாசமில்லை, மிக மெதுவாக சொல்லிக்கொண்டான் அந்த வாலிபன். சிற்றிடை அதிகமாக ஒடிந்து நின்ற நிலையில் அரசகுமாரி சாட்சாத் அந்த சிலையைப் போலவே காட்சியளித்தாள். அவள் சுந்தர முகமும் சிலையின் முகத்தைப் போலவே பழுப்பேறிய தந்தம் போல் இருந்தது. காலை நீரோட்டத்தின் போது அவள் பூசியிருந்த மஞ்சளின் காரணமாக அவள் நெற்றியும் கண்களும் தந்தத்தின் நிறம் கொண்டதன்றி கோபத்தில் சிறிதே சிவந்துவிட்ட வளவளத்த கன்னங்கள் சிலையில் ஏற்கனவே ஒட்டியிருந்தது பிறகு துடைக்கப்பட்டு விட்ட புற்றின் செம்மண்ணின் நிறத்தையும் தங்களிடம் கூட்டிக் கொண்டன. பிறைநுதலுக்கு மேல் வகிடு எடுத்து பின்னால் பெரிதாக முடிக்கப்பட்டிருந்த தலை கருங்குழலின் நிறம் சிலையின் குழல் நிறத்திலிருந்து மாறுபட்டதே ஒழிய முடிப்பின் முறையும் சிலையின் முடிப்பை போலவே மிக கவர்ச்சியாக இருந்தது. இடைக்கு சற்று மேலே எழுந்த இரட்டை அழகுகளின் பரிமாணம் அதிகமே தவிர மற்றபடி சிலையின் மார்பகத்தின் அமைப்பே அவளுக்கு இருந்தது. இருப்பது பொய்யோ எனும் இடைக்கு கீழே தெரிந்த ஆளிலை வயிறும் சரி, அதன் கீழே உறுதியுடன் செதுக்கிவிட்டது போல் உருண்டும் பருத்தும் இறங்கிய கால்களும் சரி, சிலையின் உருவத்தை அப்படியே அச்சாக வார்த்திருந்தது. இப்படி திகைக்கும்படியாக இருந்த ஒற்றுமையை கவனித்து பிரமித்த இதயகுமாரன் மனதில் எண்ணங்கள் ஏதேதோ எழுந்தாலும், உணர்ச்சிகள் பலபடி சுழன்றாலும், அவற்றுக்கெல்லாம் இடம் கொடாமல் அரசகுமாரியை பார்த்து, அரசகுமாரி, உங்கள் காவலர்களை சற்று விலக சொல்லுங்கள் என்று விண்ணப்பித்து கொண்டான். அப்பொழுதாவது அரசகுமாரி சிறிது சிந்தித்திருக்கலாம். ஆனால் உள்ளே எழுந்திருந்த சீற்றம் அதிகப்படவே தனது காவலரை நோக்கி, ஏன் நிற்கிறீர்கள், கடமையை செய்யுங்கள் என்று உத்தரவிடவே செய்தாள். அந்த பிழையை அவள் இரண்டாம் முறை செய்திருக்காவிட்டால் அவன் சிலையையும் நோக்கி தன்னையும் ஆராய்ந்த தருணத்தில் ஏற்பட்ட சிறு மாறுதல்களை கவனித்தாவது இருந்தால் நிலைமை பெரிதும் மாறுபட்டிருக்கும். அவன் அவளுடன் பேச்சு கொடுத்த சமயத்தில் விஜயன் மெல்ல அவனை நோக்கி நகர்ந்து அருகில் நின்றுவிட்டது. அதன் முதுகில் ஏறியப்பட்ட கடிவாளம் அவன் வலது கையை சிறிது தடவவும், முற்பட்ட சமயத்தில் காவலர் தலைவன் தனது வாளை சிறிது அழுத்தினான் இதயகுமாரன் மார்பு மீது. உன் வாளை இப்படி கொடு என்று கையையும் நீட்டினான். அரசகுமாரியின் உத்தரவுப்படி நடந்தால் நீ பிழைக்க கூட பிழைக்கலாம். என்று கூறிக்கொண்டே இதயகுமாரனை அணுகி அவன் வாளின் உரையில் கையை வைத்தான். அடுத்த வினாடி முற்றிலும் எதிர்பாராத மின்னல் நிகழ்ச்சிகள் தொடர்ந்தன. காவலர் தலைவன் நீட்டிய கை வெகு வேகமாக இழுக்கப்பட்டது இதயகுமாரன் வலது கரத்தால். கண்ணிமைக்கும் நேரத்தில் வேகமாக வீசியறியப்பட்ட காவலர் தலைவன் ஏதோ விந்தை செய்பவனைப் போல் குனிந்து ஓடி அருகிலிருந்த புதரில் போய் விழுந்தான். அவன் புதரில் விழுவதற்கு முன்பே எடுக்கப்பட்டு சுழற்றப்பட்ட இதயகுமாரன் வாள் இரு வீரர்கள் கைகளில் பாய்ந்து விடவே அவர்கள் அலற மற்றவர்கள் சற்று பின்னடைந்து அந்த வாலிபன் மீது வாட்களை செலுத்தி விட முயன்றார்கள். அவர்கள் வாட்களை எழுப்பு முன்பு விஜயன் மீது பாய்ந்து விட்ட இதயகுமாரன் அதன் கடிவாளத்தையும் சிலையையும் சேர்த்து பிடித்து கொண்டு விஜயன் பாய்ந்த வேகத்தில் சிறிது குனிந்து அரசகுமாரியை இடது கையால் ஒரே தூக்கில் தூக்கி கொண்டு புறவியுடன் சேர்த்து அவளை அணைத்த வண்ணம் அடர்ந்த காட்டிற்குள் புகுந்து விட்டான். கருத்த மேகத்தை ஊடுருவும் மின்னலைப் போலவே அவன் பின்னால் காவலர் கூச்சல் பலமாக கேட்டுக்கொண்டிருந்தது. அரசகுமாரி, அரசகுமாரி என்று கூக்குரல்கள் பலபடி எழுந்தன. புறவிகளின் குழம்பு சத்தங்களும் ஏராளமாக கேட்டன. அத்தனையும் லட்சியம் செய்யாத இதயகுமாரன் மரங்கள் அடர்த்தியாயிருந்த ஒரு பகுதிக்கு வந்ததும் அரசகுமாரியை நன்றாக குதிரை மீது ஏற்றுவிட்டு புறவியை காட்டின் உட்பகுதியில் நிதானமாக நடக்க விட்டான். அப்படி நடந்த புறவி மரங்கள் அடர்த்தி இல்லாத ஒரு பகுதிக்கு வந்ததும் அரசகுமாரியை புறவியிலிருந்து இறக்காமல் தான் மட்டும் இறங்கிக் கொண்டான் அந்த வாலிப வீரன். அரசகுமாரி அவசியமானால் நீங்களும் இறங்கி சற்று இளைப்பாறலாம் என்றும் கூறினான். அரசகுமாரி புறவியிலிருந்து இறங்காமலே அவனை இகழ்ச்சி கண்களுடன் நோக்கினாள். நீங்கள் பெரிய வீரராயிருக்கலாம், ஆனால் அறிவாளி அல்ல என்றாள். அவள் பேச்சில் முதல் முதலாக மரியாதை தெரிந்தது. அப்படியா அரசகுமாரி என்று வினவிய இதயகுமாரன் அவளை பார்த்து சிறிது நகைத்து, உங்களை போன்ற மோகன சிலையை பார்க்கும் போது அறிவிழந்தால் அது இயற்கைதானே என்றான். நகைப்பு குரலிலும் லேசாக ஒழிக்க பதில் கூறவில்லை அரசகுமாரி அவனுக்கு. புறவியின் கடிவாளத்தை இழுத்து அதன் வயிற்றிலும் உதைத்தாள் தனது இடது காலால். அடுத்த வினாடி அவள் ஏமாற்றம் அளவிட முடியாததாக திகைப்பும் விரிந்தது அவள் சுந்தரவனத்தில். விஜயன் கடிவாளம் இழுப்புக்கோ வயிற்றில் கிடைத்த உதைக்கோ நகர மறுத்து கல்லால் செதுக்கப்பட்டது போல் அசையாமல் நின்றது ஒரு வினாடி. பிறகு தலையை திருப்பி அரசகுமாரியை நோக்கி பற்களை பயங்கரமாக திறந்து சிரித்தது. இது குதிரையா கழுதையா என்று சீறினாள் அரசகுமாரி விஜயனை நோக்கி, இதயகுமாரனையும் நோக்கி. இதயகுமாரன் இதழ்களில் இளநகையொன்று அரும்பியது. அரசகுமாரி, சொன்னால் தவறாக நினைக்க மாட்டீர்களே என்று கேட்டான் இதயகுமாரன் பணிவு நிரம்பிய குரலில். எதை வேண்டுமானாலும் சொல் என்ற அரசகுமாரியின் சொற்களில் சினமில்லை, பழைய மரியாதை இல்லை, இகழ்ச்சி அதிகமாயிருந்தது. விஜயன் கழுதை என்றீர்கள், சொற்களை முடிக்கவில்லை இதயகுமாரன். யார் விஜயன் என்று அரசகுமாரி குறுக்கிட்டாள். நீங்கள் அமர்ந்திருக்கும் என் புரவி என்று விண்ணப்பித்து கொண்டான் இதயகுமாரன். அப்படியா? ஆம். அதை கழுதை என்றால் என்ன என்ன தவறு? இடது காலால் வயிற்றில் உதைத்தேன், அப்பொழுதும் கிளம்பவில்லை என்று சுட்டிக்காட்டினாள் அரசகுமாரி. உதைத்தது தாங்கள்தானே விஜயன் அல்லவே என்று இதயகுமாரன் கேட்டான். அவன் கேள்வியில் விஷமம் பரிபூரணமாக ஒழித்தது. அவன் என்ன சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்டதால் அரசகுமாரியின் முகம் சீற்றத்தாலும் அந்த வாலிபன் சுட்டிக்காட்டிய நிந்தையாலும் பெரிதும் சிவந்தது. நீள்விழிகள் அவனை சுட்டு விடுவன போல் பார்த்தன. அவள் முகமாற்றத்தை கவனித்த இதயகுமாரன் அரசகுமாரிக்கு அருகில் வந்து, அரசகுமாரி, விஜயன் என் புறவி மட்டுமல்ல, என் தோழன். அவனை வசைப்பாடுவது என்னை வசைப்பாடுவதாகும். இருப்பினும் எனக்கு கோபமில்லை அரசகுமாரி. அவன் வயிறு இரும்பு போன்றது, அதை உதைத்தால் உங்கள் கமலப்பாதம் சிவந்து விட்டது, இதோ பாருங்கள் என்று கூறிக்கொண்டே அவள் இடது பாதத்தை எடுத்து கையால் தடவி கொடுத்தான். வாலிபனின் கைப்பட்டதால் அதுவரை சிவந்திருந்த பாதம் முன்னை விட அதிகமாக சிவந்தது. உடலில் அன்று வரை அவள் அனுபவிக்காத உணர்ச்சிகள் ஊடுருவிச் சென்றன. அவற்றின் விளைவாக அவள் காலை சிறிது இழுத்து கொள்ள முயன்றதால் ஆனாலும் அந்த வாலிபனின் மெதுவான பிடியே இரும்பு பிடியாயிருந்ததால் தனது மலர்காலை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை அவளால். ஆகவே காலை விடுகிறாயா இல்லையா என்று சீறினாள் அரசகுமாரி. இதயகுமாரன் அவள் காலை விட்டான் மெதுவாக. அரசகுமாரி, மன்னிக்க வேண்டும், எந்த ஆடவனும் சித்தமிழக்கும் சமயங்கள் உண்டு என்று மிகப்பணிவுடன் கூறினான். அரசகுமாரி அவன் பணிவை கண்டாள். அவன் புறவியிலிருந்து சிறிது விலகி நின்றுவிட்ட பண்பையும் கண்டாள். ஏதோ நினைத்து கொண்டவள் வலது காலையும் இடது பக்கத்தில் திருப்பி போட்டு புறவியிலிருந்து லேசாக சரிந்து கீழே இறங்கி நின்றாள் புறவி மீது சாய்ந்த வண்ணம். அவள் நின்ற தோரணையைக் கண்ட இதயகுமாரன் மீண்டும் உலகை மறந்தான். அவள் அழகு அவள் நின்ற பாணியில் பன்மடங்கு அதிகமாக தெரிந்தது இதயகுமாரன் கண்களுக்கு. மரக்கூட்டம் சிறிது விலகியிருந்த இடமாதலால் ஊடுருவி வந்த கதிரவன் கதிர்கள் அவள் மீது பட்டதால் அவள் வளவளத்த கன்னங்கள் அதிக மெருகு பெற்று பளபளத்தன. அன்று காலையில் அவள் நீராடி தலையை கோதிவிட்டு பெரிதாக முடிந்திருந்த குழலின் ஒரு பக்கமாக இருந்த செண்பகமலர் சிவப்பும் மஞ்சளும் கலந்த தனது இதழ்களை திறந்து அவள் கன்னங்களில் அழகை குறைக்க பார்த்தாலும் அது முடியவில்லை என்பதை புரிந்து கொண்டான் இதயகுமாரன். அவன் கையிலிருந்த சிலையே உயிர் பெற்று வளர்ந்து பருவச்சிலையாக தன்னெதிரில் நின்றுவிட்ட பிரம்மை இதயகுமாரனுக்கு ஏற்பட்டதால் அரசகுமாரியை அணுக ஒரு காலை எடுத்து வைத்தவன் மீண்டும் காலை பின்னுக்கு இழுத்து கொண்டான். அரசகுமாரி என்ற மெல்ல குரலும் கொடுத்தான். அவள் தன்னை அணுக காலை எடுத்து வைத்ததையும் அரசகுமாரி கவனித்தாள். பிறகு காலை பின்னுக்கு இழுத்து கொண்டதையும் கவனித்தாள். அவன் மிக பண்புள்ளவன் என்பதை புரிந்து கொண்டதால் பணிவுடனும் உரையாடவும் தொடங்கினாள். நீங்கள் இந்த ஊருக்கு புதிதாக வந்திருக்க வேண்டும் என்றால் தலையை நிலத்தில் தாழ்த்திய வண்ணம். ஆம், இதயகுமாரன் பதில் திட்டமாக இருந்தது. வந்ததும் ஆபத்தில் சிக்கிக் கொண்டீர்கள். ஆம். என் வீரர்களை எதிர்த்தீர்கள். ஆம். அரசகுமாரியான என்னை தூக்கி கொண்டு வந்தீர்கள். ஆம். இதற்கு மரண தண்டனை தெரியும். இதை கேட்ட அரசகுமாரி சிலையென நின்றாள். பிறகு கேட்டாள், நீங்கள் யாரை பார்க்க வந்தீர்கள் இந்த ஊருக்கு என்று வினவினாள். இந்த ஊர் அரசகுமாரியை என்று பதில் சொன்னான் இதயகுமாரன். எதற்கு என்று வினவினாள் அவள். அதை அரசகுமாரியிடம்தான் சொல்ல வேண்டும் என்றான் அந்த வாலிபன். சரி சொல்லுங்கள் என்று ஊக்கினாள் அவள். அவன் பதில் ஏதும் சொல்லாததால் அவள் மீண்டும் கேட்டாள், வீரரே அஞ்ச வேண்டாம் சொல்லுங்கள் என்று. இம்முறை மரியாதை பெரிதும் ஒழித்தது அவள் குரலில். அதுவரை அவள் குரலிலிருந்த வெறுப்பு இகழ்ச்சி இரண்டும் மறைந்துவிட்டன. அவன் அப்பொழுதும் பேச மறுத்தான். பேசிய போது அவனுக்கு காத்திருந்தது பெரிய அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியைத் தொடர்ந்து அரசகுமாரியின் உடல் சிறிது நடுங்கியது. நீ வீரனா பித்தனா என்று வினவினாள் அவள், மரியாதையை கைவிட்டு குரலிலும் நடுக்கம் துளக்க.